الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم فقل أنيتم إيه نايانانا الله كي الحمد لله அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் அழைத்துக்காப்புடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் முஸ்லிம்கள். இஸ்லாம் என்றால் நாம் சொல்லும் சலாத்திலே அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக நாம் ஒரு சகோதரரை பார்த்து சொல்லுகின்றோம். அதில் இரண்டு தூதுகளை சொல்லுகின்றோம், இரண்டு செய்திகளை சொல்லுகின்றோம். ஒன்று, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள், சலாமத்தாக இருங்கள். அடுத்தது, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் சிரமம் அது வந்துவிடக் கூடாது என்ற மன உறுதியுள்ளவர்கள் என்ற உணர்வு உள்ளவர்கள் தான் முஸ்லிம்கள். அல் முஸ்லிமூன மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த ஒரு சகோதரருக்கு பிரச்சனை இல்லாதவர். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் அடுத்தொரு முஸ்லிம்களுக்கு சிரமம் இல்லை என்றதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது முஸ்லிம்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்வதை வைத்து. அப்படி அந்நியர்களோடு வாழ்ந்தால் கூட எம்மால் அடுத்தொரு சமூகத்துக்கோ அடுத்தொரு தனி மனிதனுக்கோ அடுத்த மனித உணர்வுகளுக்கோ மதிப்பளிக்கப்பட வேண்டும், அந்த உணர்வுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய கொள்கை. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இன்னும் இறந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகள் அது மனித வாழ்வில் வரும் பொழுதுதான், அவர்களுடைய நற்குணங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பொழுதுதான் மனிதன் வாழ்வு மணக்கும். சகோதரர்களே, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், மனிதனுக்குள்ளே இருந்திருக்கும் மனித பண்பாடுகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மாணவியின் வாழ்க்கை அதற்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்கள் என்று நாம் மாத்திரமல்ல எல்லோருமே பேசுவார்கள். ஒரு அந்நிய சகோதரர் நபி பிறந்தார், அந்த பிறப்பின் சிறப்பை அவர் பேசும் பொழுதே அவர் ஆச்சரியமாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நபி பிறந்தார், பிறந்ததன் பின்னால் குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் ஊற்றப்பட்டதே, ஊற்றப்பட்ட தண்ணீர் நபியின் மேனியை கழுவி விட்டது என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் நான் அந்த மாணவியின் வரலாற்றை நான் படித்திருக்கிறேன், நான் சொல்லுகிறேன், மாணவியின் மேனியை அந்த தண்ணீர் கழுகவில்லை, தண்ணீரை மாணவியின் மேனி கழுகியது. நபியுடைய மேனியிலே தண்ணீர் பட்டதன் பின்னால் அது பன்னீராக மாறியது. சொல்லுகின்றார், அது கண்ணீராக விழுந்தது. எப்படி பன்னீர்? நபியின் மேனி அந்த தண்ணீரை கழுகின்றது, அதனால் அது பன்னீராக. அது கண்ணீராக எப்படி? சுபஹானல்லாஹ். அவர் சொல்லி காட்டுகின்றார், நபியின் மேனியை விட்டு நான் பிரிகின்றேனே என்ற ஏக்கம் அந்த தண்ணீருக்கே வந்ததாம், அதனால் அது கண்ணீராக விழுந்ததாம். இப்படியாகவெல்லாம் மாற்றார்கள் கூட மாணவியின் புகழை அவர்களின் வாழ்க்கையின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருலோக வாழ்க்கைக்கு அழகாக வழிகாட்டினார்கள். அதிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு எட்டிலும் தெரிபடக்கூடிய அழகான காட்சிதான் மனித உணர்வுகளா? அது ஒரு சிறிய பிள்ளையின் உணர்வாக இருக்கலாம், அதை மதிக்க வேண்டும். பூ போன்ற மனதை புண்படுத்தக்கூடாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டும் பொழுது சொன்னார்கள், உன்னுடைய மகத்துவம் என்ன, உன்னுடைய உயர்வு என்ன, உன்னுடைய மதிப்பு என்ன? ஆனால் ஒரு முஸ்லிம், அடுத்த ஒரு மூமின் அதை விட அல்லாஹ்விடத்திலே மதிப்புள்ளவராக இருக்கின்றார். சகோதரர்களே, காபாவுக்கு முன்னால் ஒரு சுற்றிலை வைத்து, ஒரு ஆயுதத்தை வைத்து அதை இடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். எங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாதே. ஒரு மூமினின் மனதை உடைப்பது, ஒரு மூமினை சிரமப்படுத்துவது, ஒரு சிறிய பிள்ளையை கூட அற வைப்பது தேவையில்லாமல் அது கூட இதை போன்றதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய பிள்ளையின் உணர்வை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மதித்து காட்டினார்கள் என்பதை பாருங்கள். அந்த பிள்ளைக்கு கூட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு செவித்ததே தவிர அது செல்லுபடியற்றதாக ஆகவில்லை. ஒரு சிறிய பிள்ளையின் அழுகைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அப்படியே நீடித்துக் கொண்டு சென்றார்கள். தொழுகை அதை அவசரமாக முடித்தார்கள். ஒரு சிறிய பிள்ளையின் அழுகைக்காக வேண்டி, ஒரு சிறிய பிள்ளை ஏங்குகிறது, தாயை கேட்டு அழுகிறது, தொழுகையை சுருக்கிக் கொண்டார்கள். இன்னொரு பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே விளையாடுகின்றது. அந்த பிள்ளை விளையாடிக் கொண்டிருப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை நீட்டிக்கொண்டே சென்றார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு நேரம் நீட்டினார்கள் என்று சொன்னால், சில சஹாபாக்கள் எழுந்து பார்த்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்களா என்று கூட நினைத்தார்கள். பின்னால் கேட்கப்பட்டது, ஏன் இவ்வளவு தாமதம் சுஜூதிலே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, இர்தஹலனி, என்னுடைய ஹசன் அல்லது ஹுசைன் விளையாடி கொண்டிருந்தார். அந்த விளையாட்டை முடிக்க முன்னால் நான் என் தொழுகையை முடிக்க விரும்பவில்லை என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய பிள்ளையின் அழுகைக்காக வேண்டி என்னளவு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள், ஒரு தொழுகையை சுருத்துகின்றார்கள், இன்னொரு தொழுகையை நீட்டுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு சிறு பிள்ளையின் சத்தத்துக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இன்று ஒரு தாய்க்கு கூட, தாயிடம் கூட தாய்மை இருந்திருக்கிறது. மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு மண் குணம் இருக்கும். அந்த மனிதனுக்குள்ளே பண்பாட்டுக்கான, இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக வேண்டி அதற்குள்ளே உறவிடவில்லை என்று சொன்னாள். தாயிடமிருந்து கூட தாய் பாசம் கூட கலந்து செல்லும். படியில் சிறுநீர் கழித்தால் என்பதற்காக வேண்டி பச்சை பாலகனை தட்டி உதைத்து கொலை செய்துவிட்ட சாதனையாளர்களும் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள், முஸ்லிம் தாய், சகோதரர்களே, தாயின் பாசம் இறந்திருக்கிறது அந்த உள்ளத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே ஒரு சிறிய பிள்ளை அபூலைலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுநீர் கழித்து விடுகின்றார்கள். அபூலைலா ரழியல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்க ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுநீர் கழிக்கின்றார்கள். தூக்கி எடுக்க பார்த்தார்கள், லா தக்தஹு அனில் பௌல், அவர் சிறுநீர் கழிப்பதை விட்டுவிடுங்கள், அவர் கழிக்கட்டும், கழித்ததன் பின்னால் அவரை தூக்குங்கள். சுபஹானல்லாஹ், ஒரு வாளி தண்ணி பிரச்சனை ஒரு உயிர் போகும் பிரச்சனை அல்ல. அன்பாந்த பெற்றோர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எங்களுடைய எத்தனையோ சுகத்துக்காக, இன்பத்துக்காக, லேசிக்காக வேண்டி மலர் போன்ற எமது பிள்ளையின் மனதை முறித்து விடுகிறோம், கசக்கி விடுகின்றோம். அந்த பிள்ளை பெருத்ததன் பின்னால், வளர்ந்ததன் பின்னால் எமக்கு எதிராகவே செயல்பட்டு எம் வாழ்க்கைக்கே கரிபூசி விடுவனாக மாறிவிடுகின்றான். காரணம், அந்த பிள்ளையின் மனதை பால்படுத்தியது. ஆக கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தால் கூட பாசத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டியிருக்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே மனைவி, அருமையானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உணர்வுகளை மதிக்கும் மார்க்கத்திலே மனைவியை ஒரு வாஷிங் மெஷினாகவோ அல்லது ஒரு சாப்பாட்டு இயந்திரமாகவோ அல்லது சமயக்காரியாக அல்ல, குடும்ப பார்ட்னராக, குடும்ப அங்கத்துவராக, குடும்ப எனக்கு நிகரானவராக இஸ்லாம் பார்க்க சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தூக்கத்தை கூட மதித்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புகின்றார்கள், ஃபகாம ருவைதன், மெதுவாக எழும்பினார்கள், ஜுப்பாவை அணிந்தார்கள், ஃபலபிஸ ருவைதன், மெதுவாக எடுத்தார்கள், ஃபஃதஹல் பாப ருவைதன், மனைவியின் தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக வேண்டி கதவை மெதுவாக திறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அத்தனையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கைக்கு சென்றார்கள். துஆவிலே ஈடுபட்டார்கள். வஃபாத்தானவர்களுக்காக வேண்டி திரும்பி வருகின்றார்கள். பின்னால் சென்று கண்காணித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முன்னால் வந்து தூங்கியது போன்று நடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டார்கள், ஆயிஷா நீ எழும்பு. ரலியல்லாஹு தஆலா தூக்கத்தில் இருந்து எழும்பது போன்று நடித்துக் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எழுந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, நடந்ததை நீங்கள் சொல்லுகின்றீர்களா அல்லது அல்லாஹு தஆலா சொல்லட்டுமா? எது நடக்கிறதோ, எது நடந்ததோ, எது நடக்க இருக்கிறதோ படைத்தவனின் நாட்டத்திலே நடக்கின்றது. நடந்தவைகளும் நடப்பவைகளும் படைத்தவனுக்கு அத்தனையும் தெரிந்து நடக்கிறது. அவனுடைய நாட்டம் இல்லாமல், அவனுடைய அறிவு இல்லாமல் ஒரு இலையும் விட முடியாது கண்ணியமானவர்களே. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாடமாக கற்பித்துக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இத்தனை செய்தியை நான் மறைத்தாலும் அதை படைத்தவனுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது ஒரு சந்தேகம் வந்து விட்டது, அடுத்த ஒரு மனைவியின் வீட்டுக்கு சென்று விட்டீர்களோ என்று ஒரு ஏக்கம் எனக்கு வந்தது, அதனால் தான் உங்களுக்கு பின்னால் நான் வந்தேன். மனைவி என்றால் இப்படி இருப்பார்கள், நாம் கரிந்து விழுந்து வேலையில்லை, அவருடைய மனதை புண்படுத்தி புரிய முடியாது. சகோதரர்களே, நாம் ஒரு தொலைபேசியை வைத்தால் கூட நாம் பாத்ரூம் சென்று வருவதற்கு முன்னால் எடுத்து ரகசியமாக பார்த்து வைப்பவர்கள் தான் பெண்கள். அவருடைய மன இயல்பிலே இப்படி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே நடந்திருக்கிறது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாம் அவர்களை புண்படுத்துவதா? இல்லை, நாம் நிர்வாகிகள், குடும்ப பொறுப்புதாரிகள், குடும்பத்திலே தெளிவுள்ளவர்கள். அந்த மனைவியின் மனதை புண்படுத்தாமல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷா நீங்கள் விழிக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் இப்படி ரகசியமாக சென்றேன். உங்களுடைய தூக்கம் கலையக்கூடாது. எனக்கு ஜிப்ரைல் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஜன்னத்துல் பக்கைக்கு சென்று துஆ செய்யுங்கள் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனைவியின் உணர்வுகள் அதை கூட மிதிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்குள்ளே மாத்திரமல்ல, எமது வீட்டு பிள்ளையை நாம் நன்றாக பார்த்துக் கொள்வோம். உனை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமாக இருந்தார்கள், சிறிய பிள்ளையாக இருந்தார்கள். அந்த சிறிய பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு வேலை சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இன்று எமது வேலையாட்களும் எப்படி நடந்து கொள்கின்றோம்? சகோதரர்களை, ஒன்றிருக்கின்றது அதில், அதில் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, அடுத்தவர்களின் உரிமைகளை பறிக்காமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை மிதிக்காமல் இருப்பது, அடுத்தவர்களை மதித்து நடப்பது, அடுத்தவர்களுடைய ஒவ்வொரு ஏக்கத்துக்கும் புள்ளி விடுவது. சகோதரர்களே, அதை மதிப்பதே. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களிடம் இதை தாண்டி ஈசாரே இருந்தது, மூணு வட்டங்கள் இருக்கிறது, அதில் கட்டாயம் இருக்க வேண்டும். அதில் தவறினால் சுருக்கமே தவறிவிடும். மனைவியோடு தவற முடியாது, பிள்ளைகளோடு தவற முடியாது. ஒரு சஹாபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சக்ராத்திலே கூப்பிட்டு சொன்னார்கள், நான் என்னுடைய விருப்பப்படி உங்களுக்கு பங்குகளை தந்திருக்கிறேன், இப்படி தந்தால் நான் செல்லுபடியாகாது, எனவே நீங்கள் நாளை மறுமையில் என்னை காட்டி விடுவீர்கள், எனவே நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள் ஷரியத்துடைய முறைப்படி என்பதாக சொல்லி கண்ணியமானவர்களே அத்தனை பங்கையும் திருப்பி எடுத்தார்கள். சொந்த பிள்ளைகள் தானே, இது என்னுடைய கடைசி பிள்ளை தானே, இவருக்கு நினைத்ததையெல்லாம் கொடுக்கலாம், மூத்த மகனை பாதையில் இறக்க முடியாது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கும் நீதம் அல்லாஹ் பார்ப்பான். கண்ணியமானவர்களே, மனைவியிடம் நீதத்தை அல்லாஹ் கவனிப்பான். ஒரு நேரத்தை சொல்லுகின்றோம், உதாரணத்துக்கு இரவு சாப்பாட்டை தயாரித்து வையுங்கள், 9 மணிக்கு நான் வந்துவிடுவேன் என்பதாக கூறிவிட்டு இவர் சென்றார். நண்பர்களுடன் பேச்சு ஆரம்பமாகிறது. 10 மணி 11 மணி வீட்டு கதவை இருந்து தட்டுகின்றார். மனைவியின் தூக்கமும் மனைவிக்கு கொடுத்த வாக்குக்கும் நாளை கயாமத்துடைய நாளையிலே பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதே போன்றுதான் அடுத்த வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையின் உணர்வா, எமது வீட்டில் இருக்கும் ஒரு வேலைக்காரர்களின் உணர்வா, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்திருக்கின்றார்கள். அந்த ஒரு ஏழை, ஒரு இயலாத ஒரு மனிதர் என்பதற்காக வேண்டி புண்படுத்திவிடக் கூடாது. அது நாளை மறுமையில் பிரச்சனையாக மாறிவிடும், அது சிரமமாக ஆகிவிடும், அது கஷ்டமாக ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலை கொடுத்து அனுப்பினார்கள், அவருக்கு மறந்துவிட்டது, அவர் சிறிய பிள்ளை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டார்கள், பாதையில் விளையாடிக் கொண்டிருப்பதை. சுபஹானல்லாஹ், இரக்கத்தை கூட்டி பேசினார்கள். எமக்கு கோபம் வந்துவிடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பு மிகைக்கிறது. யா உனை, ஏ சின்ன மகனே, நான் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்பதாக சிரித்துக் கொண்டே கேட்டார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய பிள்ளையின் ஒரு மனதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புண்படுத்தியதில்லை. ஒரு முஸ்லிமின் பண்பும் தனது நாவாலோ செயலாலோ அடுத்த ஒரு மனிதனை சிரமத்துக்குள்ளே தள்ளிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த மகளோடு அன்பாக நடந்து கொண்டார்கள். ஆனாலும் மருமகளோடு பாருங்க, மருமகனோடு அனுமதி கேட்டுத்தான் தன்னுடைய ஒரு சொந்த வேலைக்கு மகளை கூப்பிட்டார்கள். யாழி அசாதனி நௌபத ஃபாத்திமா, ஃபாத்திமாவிடம் கொஞ்சம் வேலை வாங்குவதற்கு நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா? நீங்கள் அனுமதித்தால் நான் நபிதானே, அலி சொன்னால் கேட்டுக்கொள்வார் தானே. இல்லை, இன்று அதிகமான மாமன்மார்கள் மருமகன்மாரை பிடித்து அடக்கி வைத்திருக்கின்றார்கள். பணத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, சொத்தை கொடுத்து அவர் நின்று நிற்க சொன்ன இடத்தில் நிற்க வேண்டும். அவர் நடுங்கி போவார், பெற்றோரை மறந்து குடும்ப வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார். மாமாவுக்கு பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாவாக இருந்து தன்னுடைய சொந்த மகளை எடுப்பதற்கு பேசுவதற்கு அலியிடம் அனுமதி கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மருமகனான அந்த 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 அலி ரதியல்லாஹு தன்னுடைய உணர்வை புண்படுத்தினார்களா, காயப்படுத்தினார்களா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியேதானா சொந்த வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும் முன்னால் சொந்த தாய் இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் பாசத்தை, நேசத்தை, அன்பை, அந்த தாயின் உணர்வை சகோதரர்களே, அந்த தாயின் மனதை எவ்வளவு கண்ணியப்படுத்த சொன்னார்கள், அவர்களும் கண்ணியப்படுத்தினார்கள். உவைசுல் கருணியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னை சந்திக்க வர வேண்டாம், நபி பட்டம் வேண்டாம் உங்களுக்கு, நீங்கள் தாயை பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, இன்று தாய்க்கு என்ன மதிப்பு? பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அல்லது எங்கோ கண்டு ஒரு நண்பனுக்காக வேண்டி, ஒரு நண்பிக்காக வேண்டி, ஒரு நண்பனுக்காக வேண்டி 18 வயது இளம் பெண்ணே தன்னுடைய தாய்க்கு நெருப்பு தண்ணீரை ஊற்றி கொலை செய்கின்றார். தாயை இறுத்தி விடுகின்றார்கள். ஒரு பக்கம் சில தாய்மார்கள் பிள்ளையை அழைத்து விடுகின்றார்கள், மறுபக்கம் சில பிள்ளைகள் தான் அடைய வேண்டும் என்ற நாகரிக நடிக சிந்தனையிலே, சினிமா சிந்தனையிலே பிள்ளை தாயை எரித்து விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அநியாயம் என்று சொல்லக்கூடிய பாடம் இருக்கிறது தானே, அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கே செல்லுபடியற்ற பாடம். சரியா, அதாவது அநியாயம் என்பதை யாருக்குமே யாரும் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியும், இந்த பள்ளிக்கு நாம் அடித்தால் 100 நன்மை என்று சொல்லுகின்றோம். இந்த லிசர்டுக்கு என்ன காரணம், அது என்ன செய்தது? சகோதரர்கள், 4000 வருடத்துக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் இருக்கும் பொழுது அந்த பள்ளி ஊதியது இந்த இப்ராஹிம் அழியட்டும் என்பதாக. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த பள்ளியை சபித்தான், கோபப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 20 ஹதீஸ்கள் வருகிறது சாதாரணமாக இந்த ஓடக்கூடிய பள்ளியை அடிப்பது சம்பந்தமாக, அது ஒரு நபியை அழிக்க நினைத்தது, அநியாயம் செய்ய நினைத்தது. அநியாயம் என்பது எல்லாம் அகிரினைக்கும் உயர்வினைக்கும் மார்க்கமாக இஸ்லாம் பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, அநியாயம் யார் செய்வார்களோ அதை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். கமா ததீனுக்கு தான், சொந்த பெற்றோருக்கு அநியாயம் செய்தால். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்தே நபவி ஓர் ஜதீத் சயின்ஸ் என்பதாக தாரிக் மஹமூத் என்பதாக ஒரு பாகிஸ்தானிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே யாரோ பிள்ளை தாய் தந்தையுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்றார்களோ அவர்கள் 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு ரே, ஒரு கதிர் வெளியாகுமாம், கதிர்கள் வெளியாகுமாம், அது போய் தாக்குமாம், நிம்மதியை குலைக்குமாம். அந்த தாயின் சாபம் அது. தாயின் தந்தையின் உள்ளத்தை, மனதை அழகாக்கினான், பூவாக்கினான், பண்படுத்தினான், பாதுகாத்தாள். 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறதாம், அந்த ஒரு கதிர் வெளியாகிறதாம், அந்த கதிர் போய் தாக்குமாம், அந்த தாக்கத்தின் ஊடாக செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மலையையும் நெருப்பையும் போன்றதே தாயின் உள்ளம். அது சுத்தமாக இருந்தால், அதை பாதுகாத்தால் சகோதரர்களை, அது மலை போன்று எமது வாழ்க்கையை செழிப்பாக்கும். அதை நாம் எரித்துவிட்டால், அது அதன் கதிர்கள் வெளிப்படத் தொடங்கினால் அது என் வாழ்க்கையை பாடாக்கும். விஞ்ஞானமும் இதை பேசிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் பதுவா சாபம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தாயுடைய சிறப்பை சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் மஸ்ஜிது நபவியிலே இமான் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் வந்து தாயே முஹம்மத் என்பதாக என்னை கூப்பிட்டால் நான் தொழுகை நடத்துவதை விட்டுவிட்டு ஏ மகனே என்பதாக, ஏ தாயே என்பதாக ஓடிச் செல்வேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக கண்ணியமானவர்களே, மனித உணர்வுகளை எவ்வளவு மதிக்கிறோம், எவ்வளவு மதிப்பு இருக்கிறது அதற்கு, எத்தனை உள்ளங்களை சுட்டெரிக்கிறோம். கண்ணியமானவர்களே, சொருக்கத்தின் வாயளவே, சொருக்கத்தின் திறவு போலவே நற்குணம் என்ற தோட்டத்தில் வாசல் படியே மிருதுவான மனிதர்களை மதிக்கும் பண்பு. கண்ணியமான சகோதரர்களே, இது பக்கத்து வீட்டிலும் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய உரிமைகளுடைய விடயத்தில் இஸ்லாம் பேசியிருப்பது போன்று எதுவுமே பேசவில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுடைய வீட்டை உயர்த்தி கட்ட வேண்டுமா? நகரப்புறங்களில் அல்ல, தனியான ஒரு இடத்தில் அக்கம் பக்கத்து வீடு இருக்கும் பொழுது நாம் வீட்டை தூக்கி கட்டப் போகின்றோம். பக்கத்தில் இருப்பவரிடம் அனுமதி கேட்டுக் கொள்ளுங்கள். வரா உங்களுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்ட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்கு செல்லும் காற்றை தடுக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்தால் அனுமதி கேட்டு கட்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வீட்டுக்கு வீசும் காற்றுக்கு கூட ஒரு முஸ்லீம் தடையாக இருக்க மாட்டார். அடுத்த ஒரு பகுதியிலே வருகிறதே அடுத்த வீட்டுக்கு வரும் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கூட சகோதரர்களை மறைத்து உங்களுடைய கட்டிடங்களை ஆக்க வேண்டாம், கட்ட வேண்டாம். சுபஹானல்லாஹ். அடுத்ததாக சொல்லிக் காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு பழத்தை வாங்கி செல்லுகின்றீர்களா? கண்ணியமான சகோதரர்களே, அந்த பழத்தை அந்த கனியை மறைத்து செல்லுங்கள். இல்லை என்றால் பக்கத்து வீட்டில் இருக்கும் சிறிய பிள்ளை, சில வேளை பெரியவர்கள் பார்த்து கூட அது ஏங்கலாம். அந்த ஏக்கத்தை கூட நீங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த கூடாது என்று சொன்னது இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இபாதத்தின் மூலமாக எப்படி அல்லாஹ்வை அடைய நினைக்கிறோமோ பண்பாடை உறங்க வைத்து, பண்பாடு என்ற இறக்கையை முறித்து போட்டு நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியாது. அதனால் தான் குத்பாவுடைய நேரத்தில் கூட ஒரு சகோதரர் உட்கார்ந்திருக்க அவருடைய குதிரையை மிடித்துக் கொண்டு வந்து இவர் முன்னால் உட்காருவாரேயானால், சகோதரர்களே கண்ணியமானவர்களே, அவர் நிச்சயமாக மஸ்ஜிதிலே உட்காரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பு குண்டத்திலே அவர் உட்கார்ந்தார், நரக துண்டிலே அவர் உட்கார்ந்தார் என்பதாக. கண்ணியமானவர்களே, சத்தத்து வீட்டுக்கு சத்தம் கூட எம்மால் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. சத்தத்துக்கும் சட்டம் பேசி இருக்கும் மார்க்கம்தான் ஷரியா இஸ்லாம். பக்கத்திலே ஒருவர் தொழுகின்றார், நாம் ஓதுவதால் அவருடைய தொழுகை இடையூறாக கூடாது. அப்படி தொழும் நிலைமையில் எனக்கு தொழுகையோடு சேர்ந்து பாவமும் தண்டனையும் கிடைக்கும். அடுத்த ஒரு தொழுகையை நாம் தொழுகையால் முறித்ததனால் கஷ்டப்படுத்தினால் தொழுகையில் கூட சத்தத்துக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவருடைய சத்தம் இருக்கிறதானே 12 மைலுக்கு அப்பால் கேட்குமாம். அவர்களுக்குள்ள சட்டம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அதான் சொல்வதற்கு அனுமதி இல்லை, தேவைக்கு அதிகமான சத்தம் வெளியே செல்கிறது. கண்ணியமானவர்களே, இங்கே சொல்லும் அதான் 5 கிலோமீட்டர் அங்காள கேட்கும் என்று சொன்னால் அடுத்த எத்தனையோ அந்நியர்களுடைய சத்தத்தையும் உறக்கத்தையும் நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் குர்ஆன் ஓதுகின்றோம் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதும் பொழுதே அடுத்த ஒரு மனிதன் தூங்கி இருக்கும் இடத்திலே குர்ஆன் ஓதி, நாம் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அடுத்த ஒரு சகோதரர் எழுப்பிவிட்டார். சகோதரர்கள், எங்களுக்கு குர்ஆன் ஓதின நன்மை அல்ல, அடுத்த ஒரு மனிதனின் தூக்கத்தை பாலாக்கியது. வெற்றி வருகிறது, தோல்வி வருகிறது, படைத்தவன் ஏற்பாடு செய்ததை நடத்தி கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, நாம் வாக்களித்திருக்கலாம், வாக்களிக்காமல் இருக்கலாம், என் விருப்பமானவர் வெற்றி பெற்றிருக்கலாம், என் விருப்பமானவர் தோத்து போயிருக்கலாம், இது ஒரு செய்தி அல்ல. ஆனால் ஒரு முஸ்லிமின் பண்பு எப்படி இருக்கிறது, எத்தனை பட்டாசுகள் வெடிக்கிறது, இது இஸ்லாமா? இது அல்லாஹ்வுக்கு சொல்லும் நன்றியா? அல்லாஹ்வை வாழ்த்தும் விதமா இது? எத்தனை சிறிய பிள்ளைகளின் தூக்கம் பாழாகின்றது, எத்தனை நோயாளிகள் எதிர்ந்து விடுகின்றார்கள், நெருப்பை கொதித்து திருமணம் எடுக்கின்றார்கள், 7.5 லட்சத்துக்கு பட்டாசு கொடுத்து திருமணம். சகோதரர்கள், இந்த சத்தம் இதில் என்ன அழுகை இருக்கிறது? குர்ஆன் திலாவத்துக்கே அடுத்த ஒரு மனிதனுக்கு அது கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குர்ஆன் திலாவத்தை பாவமாக மாறுகின்றது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நாம் பஸ்ஸிலே செல்லுகின்றோம், எமது ஹேண்ட்போனுடைய சத்தத்தால் அத்தனை பேரும் எழும்புகின்றார்கள். இது கூட அநாகரிகமான இஸ்லாம் விரும்பாத ஒரு செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது சில அந்நிய நாட்டிலே அவர்கள் வாகனத்துக்குள்ளே ஏறிவிட்டால் பொதுவான வாகனத்திலே அவர்களுடைய போன்களை வைப்ரேட் பண்ணி விடுவார்கள். சகோதரர்களே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார், அவர் நிரந்தரமாக இருப்பார். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார், அவர் தற்காலிகமாக இருப்பார். பஸ்ஸிலே ஒருத்தர் பக்கத்திலே உட்கார்ந்தால் அது தற்காலிகமானவர். நாம் வாகனம் ஓட்டிச் செல்லும் பொழுது நாம் எமது நண்பரை கண்டு நிறுத்துகின்றோம், பின்னால் வந்த ஒரு வாகனம் 3 நிமிடங்கள் நிறுத்தப்படுகிறது, அதனால் அதிலே இருக்கும் ஒரு நோயாளி வபாத்தாகிவிட்டார். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம் அந்த நோயாளியை கொன்றவர்களை போன்றாகிவிடுவோம். ஏன்? பாதை என்பது நிறுத்தி பேசுவதற்குரியமல்ல, பாதையின் பக்கமாகத்தான் நிறுத்தலாம். பாதை என்பது நடப்பதற்கும் வாகனங்கள் ஓடுவதற்கும் உள்ளது, அதை கூட அடுத்தவருடைய உரிமையாக பார்க்கும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, அதில் கூட ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் சிரமம் கொடுக்கக்கூடாது. பாதனையை கலட்டுகின்றோம். சிலர் அடுத்த பாதனையை மாற்றிக்கொண்டு சொல்வார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் குறை சொல்லி பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். எதை? அவர்கள் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை நாளிலே ஜும்மாவுடைய தினத்திற்கு பள்ளிக்கு வந்தால் அவர்கள் பள்ளியில் இருந்து செல்லும் பொழுது பாதனைகளை மாற்றிச் செல்லுவார்கள், களவெடுத்து செல்லுவார்கள் என்பதாக கூட குறையாக குத்தி பேசுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, பள்ளியிலே உட்காரும் இடத்தை மதிக்க சொன்ன இஸ்லாம், ஒருவரை தாண்டி வந்து உட்கார வேண்டாம் என்று சொன்ன இஸ்லாம், அதே டீம் அதே குரூப் அவர்கள் கல்யாண வீட்டுக்கு சென்றால் வெட்டிங் பங்கன்ல வேகமாக இயங்குவார்கள், அழகான சப்பாத்துகளை போட்டுக் கொண்டு வருவார்கள், சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை எல்லாம் மிதிப்பார்கள், அடுத்தவர்கள் வெள்ளையாடையோடு உட்கார்வார்கள், சாப்பாட்டையும் மிதிப்பார்கள், சாப்பாடு வைக்கும் இடத்தையும் மிதிப்பார்கள், மூமிங்கள் உட்காரும் அந்த சுத்தமான இடத்தையும் மிதிப்பார்கள். அவருடைய சப்பாத்தை விட ஒரு மூமினை கீழே தள்ளும் காட்சியா இல்லையா இது? இது மனித உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. அடுத்த அந்நியர்களின் நாடுகளிலே பத்திரிகை வாசிக்கின்றார்கள், பொதுவான வாகனத்திலே எட்டுக்கு மடிக்கின்றார்கள் பத்திரிகையை, பேப்பரை. இவருக்கு பேப்பர் வாசிக்க தெரியும் தான், ஆனால் பண்பாட்டோடு வாசிக்க தெரியாது. குர்பான் கொடுக்க தெரியும் தான், கொடுத்த குர்பானை புதைக்க தெரிய வேண்டும். இந்த உணர்வுகளை மதிப்பது இஸ்லாம். அவர் மடித்து வாசிக்கின்றார், ஏன்? அடுத்த ஒரு சகோதரனுக்கு என் பத்திரிகை கூட பட்டு அவரை பழுதாக்கிவிடக் கூடாது, அவருடைய தூக்கத்தை கெடுத்து விடக்கூடாது, அவருடைய ஓய்வை பாழாக்கிவிடக் கூடாது என்ற உணர்வு அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவர்கள் எங்களுக்கு பண்பாட்டை சொல்லித்தரும் ஒரு வித்தியாசமான காட்சியை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, யாருடைய மனதையும் புண்படுத்துவதே தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், கண்ணியமானவர்கள் ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அனைவரையும் மதிக்க சொல்லும் மார்க்கம் இஸ்லாம். அடுத்தவர்களுடைய உணர்வை மதித்து செயல்பட சொல்லும் இஸ்லாம். அதை எங்களுக்கு தெளிவாக பாடம் நடத்தி சொல்லி தந்திருக்கிறது. அந்த செயல்பாட்டோட அந்த பண்பாட்டோட நாம் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான நல்லவர்களாக, உண்மையான இஸ்லாத்தின் பண்புகளை வெளிப்படுத்தியவர்களாக நம்மை வாழப் பழக வேண்டும். கண்ணியமானவர்களே, பக்கத்து நாடுகளில் இருந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து வரும் ஒரு சத்தம் தான், கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மிக சிறந்த மார்க்கம், அதன் வேடிகள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையா பொய்யா என்பதே எங்களுடைய செயல்கள் தான் நிரூபிக்கப் போகிறது. எமது இஸ்லாத்தை காட்டுவிடம் மஸ்ஜிதுக்குள் அமைதி பேணுவது மட்டுமல்ல, இன்றைய நாளை பொறுத்தவரையிலே சொல்வதாக இருந்தால் மஸ்ஜிதுக்குள்ளே எவ்வளவு அவசரமாக கொத்துபாவை முடிக்கும்படி உங்களுடைய வேண்டுகோள் இருக்கிறதோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, கொத்துபா முடிப்பதை விட மிக வேகமாக பண்புள்ளவர்களாக இருந்தால், பண்பாடுள்ளவர்களாக இருந்தால், ஒழுக்க விழுமியங்களை புரிந்தவர்களாக இருந்தால், தொழுகையிலே அடுத்த ஒரு மனிதனுக்கு சத்தம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு திலாவத்தின் ஊடாக கூட கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதை உணர்ந்திருந்தால் பறந்து செல்ல வேண்டும் கொத்துபா முடிந்ததன் பின்னால். இன்றைய தினம் சிலருடைய மனதிலே நெருப்பிருக்கும், சிலருடைய மனதிலே மலர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கண்ணியமானவர்களே, யாரையும் ஏற்றிவிட்டு யாரையும் சத்தம் போட்டு குழப்பிவிடும் சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. எமது இன்றைய தினம் எமக்கு உண்மையிலே ஒரு சோதனையான தினமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய ஹுத்பாவுடைய நேரம் இத்தனை ஆயிரம் பேரும் சேர்ந்து ஒரு கண்ணியமான, ஒரு ஒழுக்கமான, ஒரு பண்பாட்டோடு நாம் நடந்து செல்வோமேயானால் அது மற்றவர்களுடைய ஹிதாயத்துக்கும் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்துக்கும் நாம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களுக்கும் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். இம்முடைய நல்லெண்ணம் இருப்பதை விட இன்னும் மேலோங்கும். எனவே அல்லாஹு தஆலா தெளிவையும் இஸ்லாத்தின் கவர்ச்சியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் அந்நிய அனைத்து நிலைமைகளையும் ஏற்படுத்துகிறாய் அல்லாஹ். இன்பமும் துன்பமும் ஓண்ட கையிலே அல்லாஹ், வெற்றியும் தோல்வியும் ஓண்ட கையிலே அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை வெற்றியாக ஆக்கி தந்திரே அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்துகளை வெற்றியாக ஆக்கி தந்திரே அல்லாஹ். நாங்கள் அடுத்தவர்களுடைய பெருபேர்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ், எங்களுடைய பெருபேரை மறந்திருக்கிறோம் அல்லாஹ், அடுத்தவர்களுடைய முடிவை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ், எங்களுடைய முடிவை நாம் மறந்திருக்கிறோம் அல்லாஹ், நாளையா நாளை மறுநாளா அடுத்த நாளா என்ற உணர்வு இல்லாதவர்கள் அல்லாஹ், சக்கராத்தை சந்திக்கும் பொழுது நல்ல பெருபேரை எங்களுக்கு தருவாயாக, முடிவை நல்லதாக ஆக்குவாயாக, மௌத்தை நல்லதாக ஆக்குவாயாக, களிமாவோடு ஆக்குவாயாக, கண்ணியமானதாக ஆக்குவாயாக, அடுத்த சமூகத்தை முஸ்லிம்களை மதித்து உண்மையான முஸ்லீமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக, பண்பாடுள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அனைத்தையும் அறிந்தவன் நீயே அல்லாஹ், உனக்குத்தான் நல்லதும் தெரியும் யா அல்லாஹ், உனக்குத்தான் கெட்டதும் தெரியும் யா அல்லாஹ், உனக்குத்தான் இன்பமும் தெரியும் யா அல்லாஹ், உனக்குத்தான் துன்பமும் தெரியும் யா அல்லாஹ். எங்களை நீ வழி நடத்துவாயாக, எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களுக்கு கண்ணியத்தை நீ தருவாயாக யா அல்லாஹ். உண்மையான உங்களுடைய அடியார்களாக நாங்கள் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.